இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமி அருள் செய்துள்ள சிவஞான சித்தியா சுபக்கத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருள் செய்துள்ள பொழிப்புரையினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அந்த வகையிலே சிவஞான சித்தியா சுபக்கம் காப்புச்செயுள் பாயிரம் ஆகிய பகுதிகளை நிறைவு செய்து கொண்டு அதனை அடுத்து விளங்கக்கூடிய அளவை இலக்கணம் என்ற பகுதியை தொடங்கிக் கொண்டு அந்த அளவை இலக்கணத்திலே இரண்டு பாடல்களை நிறைவு செய்த நிலையிலே இந்த சுபக்க சிந்தனை இருக்கின்றது. அளவை இலக்கணம் என்ற ஒன்றை முதற்கண் அமைத்துக் கொண்டு அதன் பிறகுதான் சைவ சித்தாந்த கருத்துக்களை கூறத் தொடங்குகின்றார் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். வேறு எந்த சாஸ்திரத்திலும் நாம் காண முடியாத ஒரு பகுதி இந்த அளவை இலக்கணம். சிவஞான சித்தியாரில்தான் அந்த அளவை இலக்கணம் அமைந்துள்ளது. அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் என்ன காரணம் பற்றி இவ்வாறு அளவை இலக்கணத்தை முதற்கண் அமைத்தார்கள் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. முதலில் சைவ மக்களிடையே ஏற்பட வேண்டிய விழிப்புணர்ச்சி என்னவென்றால், சைவ சித்தாந்த சாத்திரங்களை கற்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் இலக்கண அறிவு தர்க்க அறிவு என்ற இந்த இரண்டும் இன்றியமையாதவை ஆகின்றன. இந்த விழிப்புணர்ச்சி முதலிலே ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இலக்கண நூல்கள் அதை எப்படி படிப்பது போன்ற சிந்தனைகள் அணுகுமுறைகள் அந்த சிந்தனை தோன்றினாலே அப்புறம் எளிய முறையில் அதை எப்படியெல்லாம் சொல்லலாம் என்ற வழிமுறைகள் தானாக பிறந்துவிடும். அதுபோலத்தான் இந்த தர்க்க கல்வியும். சரி, பாடல்கள் செய்யுளிலே அமைந்துள்ளன, ஆகவே அந்த தமிழ் மொழியினுடைய இலக்கண அறிவு அவசியம் தேவைப்படுகிறது. தர்க்க புலமை எதற்காக வேண்டும், தர்க்க பயிற்சி சாத்திரம் கற்போருக்கு எதற்காக வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால், சைவ சித்தாந்தத்திலே கொள்கைகளை நிலைநாட்டி உள்ளார்கள். எந்த ஒரு சைவ சித்தாந்த சாத்திரமும் தன்னுடைய கருத்தை அப்படியே ஒன்றொன்றாக சொல்லிப் போகின்ற நூல்கள் அல்ல. தன் கருத்தை சொல்லி அதற்கு தடைகளையெல்லாம் எழுப்பிக் கொண்டு அந்த தடைகளையெல்லாம் மறுத்து இந்த கருத்து சரிதான் என்று நிலைநாட்டி அந்த முறையில தான் சாத்திரங்கள் அமைந்துள்ளன. ஆகையினாலே அந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த பாடம் படித்தாலும் சந்தேகம் ஏற்படுவது இயல்பு. எல்லா பாடங்களுக்கும் மேலான பாடம் இந்த சைவ சித்தாந்த பாடம். ஆகவே இந்த பாடத்தை கற்பவருக்கும் சந்தேகம் ஏற்படுவது இயல்பு. அந்த சந்தேகங்கள் எல்லாம் தெளிந்து சைவ சித்தாந்த கருத்து மெய்யானதுதான் சரிதான் என்ற ஒரு உறுதி பிறக்க வேண்டும் என்றால் இந்த தர்க்க புலமை அவசியம். ஆகவே பிறருக்கு சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கவும், அல்லது பிறர் ஏதாவது ஒரு மறுப்பை எழுப்பும் பொழுது அந்த மறுப்பை நாம் மறுத்து நம்முடைய கொள்கையே சரியானது என்று நிலைநாட்டவும் ஒரு தகுந்த வழிமுறையை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த தன் கருத்தை நிலைநாட்டக்கூடிய வழிமுறைதான் தர்க்கம். ஒருவன் தான் மேற்கொண்டிருக்கின்ற கருத்தை ஒரு வழிமுறையை வைத்து நிலைநாட்டுகின்றான், அது சரிதான் என்று நிரூபிக்கின்றான். அப்படி நிலைநாட்டுகின்ற அந்த முறைக்குத்தான் தர்க்கம் என்று பெயர். அந்த தர்க்க கல்வியைத்தான் அளவை அளவை இயல் என்று தமிழிலே சொல்கின்றார்கள். ஆகவே இந்த அளவை இலக்கணம் என்ற பகுதியானது தர்க்க நூல் பற்றிய செய்திகளை இங்கே நமக்கு தெரிவிக்கின்றது. தர்க்கம் செய்யக்கூடிய முறை அதை நமக்கு நன்கு உணர்த்துகின்றது. இந்த தர்க்கத்தை சொல்லக்கூடிய நூல்கள் எவையுமே தமிழிலே இல்லை என்பது நாம் முதலிலே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். உரையாசிரியர்களுக்குள்ளே மாதவ சிவஞான சுவாமிகளுக்கும் முந்தைய காலத்திலே வாழ்ந்த உரையாசிரியர்களுக்குள்ளே திருக்குறள் உரையாசிரியராகிய பரிமேலழகருக்கும் தொல்காப்பிய உரையாசிரியர்களுள் ஒருவராகிய சேனாவரையருக்கும் உரையாசிரியர்களிடையே இந்த பரிமேலழகருக்கும் சேனாவரையருக்கும் ரொம்ப புகழ் மிகுதி. அவர்களுக்கு ரொம்ப பேரும் புகழும் அதிகம். ஏனென்றால் இவர்கள் இருவரும் தர்க்க கலையிலே மிக மிக வல்லவர்கள். அதுவும் சேனாவரையர் இருக்கின்றாரே, தம்முடைய உரையே வந்து தடையும் விடையும் அமைத்து அமைத்து எழுதுவார். ஏன் ஆசிரியர் இவ்வாறு கூறினார், அவ்வாறு கூறினார் என்ன, அல்லது இப்படி ரெண்டு சொற்களை சேர்த்து சொல்லியிருக்கின்றாரே, இதுல ஒன்றை மட்டும் சொன்னான்னு இதை சொன்னாலேதான் பொருள் முடிஞ்சு போயிருத, அப்ப ஏன் அதை சொன்னார் என்று இப்படி தடைகளை எல்லாம் எழுப்பி அதுக்கு அவரே விடையும் கொடுத்து அப்ப என்ன ஆகுது, கருத்து வந்து நமக்கு ரொம்ப தெளிவாயிருக்கு, ஒரு உறுதி எங்கேயும் நாம ஐயா இதுதான் ஐயா தொல்காப்பிய கருத்து அப்படின்னு நம்ம எங்கேயும் நம்ம புனிவா பேசலாம். ஆகவே இந்த தர்க்க சிந்தனை இருக்கின்றதே, இதுதான் நமக்கு வந்து தெளிவை தரக்கூடிய, எல்லாருக்கும் இயல்பா இடக்கூடிய சந்தேகங்கள் தான். தத்துவ கருத்துக்களை பற்றி பேசினால் எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். வினை கொள்கையை பற்றி பேசினாலும் சரி, ஆணவ மலத்தை பற்றி பேசினாலும் சரி, ஏன் நம்ம மாபாடியத்துக்கு என்ன சிறப்பு? எத்தனையோ சிறப்புகள் மாபாடியத்தில் இருக்கின்றன. அதிலே முதன்மையான சிறப்பு என்னவென்றால், சைவ சித்தாந்தம் குறித்த தடைகளை எழுப்பி அந்த தடைகளுக்கு விடை கூறி செல்கின்ற பாங்கு. சிறந்த உரை அப்படி அமைய வேண்டும் என்று தொல்காப்பியமே விதிக்கின்றது. தமிழர் மரபிலேயே அதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சிறந்த உரை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் தொல்காப்பியர் மரபியல் அப்படின்னு ஒரு இயல் வச்சு அதில் சொல்லியிருக்காரு. அதுல வந்து என்ன இருக்கணுமா, எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் வர வேண்டும், அந்த கேள்விகளுக்கு தகுந்த விடைகள் கூறப்பட வேண்டும், அதன் மூலம் நூலாசிரியன் தன் கொள்கையை நிலைநாட்டி காட்டியிருக்க வேண்டும். அப்பந்தான் அது சிறந்த உரை தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. ஆகவே அதற்கேற்ற ஒரு உரையை சேனாவரே அந்த தொல்காப்பியத்துக்கு எழுதினார் ரொம்ப சிறப்பாக. அதனால அந்த ரெண்டு உரையாசிரியர்களுக்கும் உள்ள பெருமைக்கு என்னன்னா, மற்ற உரையாசிரியர்களும் இல்லாத அளவிற்கு அந்த ரெண்டு ஆசிரியர்களுக்கும் பரிமையாளருக்கும் சேனாவரையருக்கும் தர்க்க புலமை மிகச்சிறப்பாக உள்ளது. சிலர் சொல்வார்கள் அது தர்க்கம் பண்றதெல்லாம் இயற்கையாவே வரும், இதுக்கு வந்து நூலை படிச்சுதான் நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று சொல்கின்றார்கள். ஏன் இலக்கணம் படிக்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடிய கருத்துள்ளவரும் இருக்கின்றார்கள். இலக்கணம்லாம் படிக்காமலே அதெல்லாம் தன்னால வரும் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் வந்து நமக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கணும்னா அந்த அளவு விரிவா படிக்க வேண்டியதில்லை. ஆனால் உலக அரங்கிலே நம்முடைய கொள்கையை நாம் நிலைநாட்டி காட்ட வேண்டும் என்றார், அதற்கு நிச்சயமாக இலக்கண நூல் பயிற்சியும் தர்க்க நூல் பயிற்சியும் இன்றியமையாது வேண்டப்படும். ஆகையினாலே சும்மா வந்து நாலு பேர் கூடியிருந்து பேசுவது வேறு, ஒரு சபையில் பேசுவது வேறு. ஒரு சபையிலே அறிஞர்கள் கூடியிருக்கின்ற அவையிலே ஒருவன் தன்னுடைய கருத்தினை என் கருத்து சரிதான் என்று நிலைநாட்டுவதற்கு நிச்சயமாக அவனுக்கு தர்க்க பயிற்சி வேண்டும், தர்க்க நூலை படிப்பதன் மூலம். ஆனா இயற்கையாவே எல்லாருக்கும் தர்க்க புலமை இருக்கிறது, அதை வந்து ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான், அதை மறுக்கவில்லை. ஆனால் அதிலே வந்து தவறுகள் வந்து விடாமல் சரியான முறையிலே அந்த தர்க்கம் அமையணும்னா அது பெரியவர்கள் அமைத்து காட்டி உள்ளார்கள். அவற்றை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு வந்து இப்ப கணக்கு பாடத்தை எடுத்துக் கொடுவோம். இயற்கையாகவே எல்லாருக்கும் கூட்டல் கழித்தல் கணக்கு எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் அதை ஒரு தனியாக பாடமாக வைத்து படிக்கின்றோம். ஏனென்றால் அதை இன்னும் முறையாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பயிற்சி அவசியம்தான். அது மாதிரிதான் இதுவும். ஆகையினாலே இந்த தர்க்க செய்திகளிலே என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், முதலாம் அதான் நம்ம எளிதாக சொல்லிடலாம். ஒருவன் தான் மேற்கொண்ட கொள்கையை நிலைநாட்டுதல், மூன்று வழிகளிலே ஒருவன் நிலைநாட்டலாம். தான் எடுத்துக்கொண்ட கருத்தினை அவன் சரிதான் சொல்றான், ஆனா பிறருக்கும் அது சரிதான் அப்படின்னு பிறரையும் அவன் ஒத்துக்கொள்ள வைக்கணும். அப்போ அதை மூன்று வழிகளிலே அவன் தன் கருத்தை நிலைநாட்டலாம். அந்த மூன்று வழிகள் தான் காட்சி, அனுமானம், ஆகமம் என்ற மூன்று. இதற்கு மேலும் வழிமுறைகளை, இதற்கு மேலும் பல வழிமுறைகளை பிற சமயத்தார் சொல்கின்றார்கள். ஆனால் அந்த வழிமுறைகள் எல்லாம் காட்சி, அனுமானம், ஆகமம் என்ற மூன்றிலே அடங்கும் என்று முதல் பாடலிலே குறிப்பிட்டார். இரண்டாவது பாடலிலே, சரி ஐயா இந்த மூன்று தான் அளவை, காட்சி, அனுமானம், ஆகமம் சொல்றீங்களே, அதுல காட்சி அளவு என்பது என்ன, அனுமான அளவு என்றால் என்ன, ஆகம அளவு என்றால் என்ன, அதை அடுத்த பாடல சொல்கிறார். ரொம்ப தெளிவா அப்படி படிப்படியாக மிகச்சிறப்பாக அமைத்துள்ளார். காட்சி அளவு என்பது என்ன என்றால், ஒருவன் ஒரு பொருளை பற்றி காட்சி அளவு என்றால் என்ன, அனுமான அளவு என்றால் என்ன, ஆகம அளவு என்றால் என்ன என்று தெளிவாக வரையறுத்து கூறுகின்றார். காட்சி அளவு என்பது ஐம்பொறிகளிலே ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு விடயத்தை நேரடியாக அறிதல், அவ்வளவுதான், எளிதாக வரையறுத்து விடலாம். ஒரு சொல்கின்றோம், இப்படி ஒரு விலங்கு உள்ளது, இப்படி ஒரு மிருகம் உள்ளதுன்னு சொல்கின்றோம். அப்படியா, அப்படி இருப்பது உண்மையானால் அதை நான் காண வேண்டும் என்று அவன் சொல்கின்றான். அவனை அது இருக்கும் இடத்துக்கு அழைச்சென்று காட்டலாம், எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டில் கொண்டு போய் காட்டலாம், அல்லது தொலைக்காட்சி முதலிய சாதனங்களின் துணை கொண்டு இந்த இருக்கிறது இதான் நான் சொன்ன விலங்கு என்று காட்டிவிடலாம். அல்லது ஒரு சுவையான பதார்த்தம் ஒன்று வந்துள்ளது என்று சொன்னால் அது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை வாங்கி கொடுத்து அதனை சுவைக்க சொல்லி சுவையை உணர்த்தி விடலாம். அதுபோல ஒரு இனிய பாடல் ஒன்று உள்ளது, இந்த பாடல் இனிமையானது என்று ஒருவன் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றான் என்றால் அந்த பாடல் இனிமையானதுதானா, நாங்கள் கேட்டாக வேண்டும் சொன்னா அவர்களுக்கு அதை கேட்க வைத்து விடலாம். இப்படி காது மூக்கு வாய் என்று ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு விடயத்தை நேரடியாக அறிதல் இருக்கின்றதே, அந்த நிகழ்வுதான் காட்சி அளவை என்று சொல்லப்படும். விடயங்களை நேரடியாக அறிதல், அந்த நேரடியாக அண்டர்லைன் பண்ணது, நேரடியாக அறிஞ்சிட்டான். ஏன்னா அடுத்தால வரப்போற அனுமான அளவை நேரடியாக அறியக்கூடியது அல்ல. அனுமான அளவை வந்து அங்க பொருள் கண்ணுக்கு தெரியாது. அனுமான அளவையினாலே கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கின்ற பொருளை, மறைந்திருக்கின்ற பொருளை அது உள்ளது என்று நிலைநாட்டுதல், இதுதான் கடவுள் உண்மையை நிலைநாட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த அனுமான அளவை தான். ஏன்னா கடவுளை பாருங்க, முன்னாடி சொன்ன காட்சி அளவையில கடவுளை உணர்த்த முடியுமா? கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன்னு சொல்லிட்டாங்க திருவாசகர். கண் முதலிய ஐம்புலன்களில் எதை கொண்டும் அவனை காண முடியாது சொல்லிட்டார். கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன், உள்ளத்தாலும் உணர முடியாது சொல்லிட்டா, உள்ள துணர்வினில் கொள்ளவும் படான், சித்தமும் செல்லா தேச்சியோன் காண்க. ஆனா இப்ப நமக்கு சந்தேகம் இருக்கு, அவன் இருக்கின்றானா இல்லையா என்று சந்தேகம் இருக்கின்றது. எப்படி நிலைநாட்டுவது என்று சொன்னால், அந்த இடத்திலே அந்த புலப்படாமல் இருக்கின்ற கடவுளை நிலைநாட்டுவதற்கு இந்த அனுமான அளவை தான் நமக்கு துணை செய்கிறது. அது எப்படி என்றால், அந்த அனுமான அளவைக்கு வரையறை பார்ப்போம். ஒரு ஒரு பொருள் மறைந்திருக்கின்றது, அந்த பொருள் நமக்கு தெரியவில்லை. ஐம்பொறிகளால் எந்த பொறியாலும் நேரடியாக அந்த பொருளை அறிய முடியவில்லை, மறைந்திருக்கின்றது. அதை போய் நேரடியாக பார்க்காமலேயே அப்படி ஒரு பொருள் இருக்கின்றது என்று நாம் சொல்லலாம். எப்ப சொல்லலாம் அப்படின்னா, அந்த பொருள் தெரியாவிட்டாலும் கூட, அதாவது ஒருவன் அவன் இருக்கிறதுன்னு சொல்றானே, அவன் இருக்கிறதுன்னு சொல்ற பொருள் வந்து புலப்படாமல் மறைந்து இருந்தாலும் கூட, அந்த பொருளை விட்டு நீங்காத இன்னொரு பொருள் அங்கே புலப்பட்டு விளங்க வேண்டும். எப்பவும் சொல்ற எளிதான உதாரணம் என்ன, நெருப்பு தான். அந்த எளிதான ஓமையை நம்ம பயன்படுத்திக்கலாம். புதிது புதிதாக நாம் ஓமைகள் சொல்ல வேண்டும் என்பதில்லை. ஓமைகள் எதற்காக சொல்கின்றார்கள், விஷயத்தை விளங்க வைக்கணும். அதுக்கு தான், அதுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப எளிதாகவே ஓமை சொல்லியிருக்கின்றார்கள். என்னவென்றால், மலையிலே தொலைவிலே மலை உள்ளது, அந்த மலையிலே நெருப்பு இருக்கின்றது. இங்கிருந்து பார்த்தால் அந்த நெருப்பு ஐம்பொறிகளால் நேரடியாக அறிய முடியாதபடி இருக்கின்றது. காட்சி அளவைக்கு தெரியாதபடி அந்த நெருப்பு மறைந்திருக்கின்றது. அப்போ ஒருவன் சொல்கின்றான், இந்த மலையிலே நெருப்பு உள்ளதுன்னு சொல்கின்றான். அந்த நெருப்பு எதுவும் நமக்கு புலப்படவில்லையே, நீ இங்கிருந்து கொண்டே எப்படி சொல்கின்றாய், எதை வைத்து சொல்கின்றாய் அங்க நெருப்பு உள்ளதுன்னு, நீ மேற்கொண்ட இந்த கருத்தை நிலைநாட்டி காட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் எப்படி நிலைநாட்டுகின்றான், எதனால் நிலைநாட்டுகின்றான் என்றால், அந்த நெருப்பு கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் கூட, நெருப்பு கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் கூட, அந்த நெருப்பை விட்டு நீங்காத பொருள், அந்த விட்டு நீங்காமை தான் அனுமான அளவிலே முக்கியமானது. அந்த நெருப்பை விட்டு நீங்காதது எது, எல்லாருக்கும் தெரியும், புகைதான். நெருப்பு இல்லாம புகைமா, அது பெருவழக்கு உலகத்தில், எல்லாரும் கேட்கக்கூடியதான், நெருப்பு இல்லாம புகைமா. ஆகவே அந்த நெருப்பு மறைந்திருந்தாலும் கூட, அந்த நெருப்பை விட்டு நீங்காத புகை அங்கே புலப்பட்டு தெரிகின்றது. ஆகையினாலே அவன் சொல்கின்றான், இங்கு புகை காணப்படுவதால் நிச்சயமாக நெருப்பு இருக்கும். நெருப்பை நேரடியாக பார்க்கவில்லை, காட்சி அளவிற்கு அது அகப்படவில்லை. இருப்பினும் அந்த நெருப்போடு விட்டு நீங்காத தொடர்பினை உடைய புகை காணப்படுகிறது. இந்த விட்டு நீங்காத தொடர்புக்குத்தான் ஒரு பெயர், அவினாபாவம் என்று பெயர். அவினாபாவம் என்றால் விட்டு நீங்காத சம்பந்தம், விட்டு நீங்காத தொடர்பு. அப்ப நெருப்போடு அவினாபாவமாய் இருப்பது எது, புகை. அப்படின்னா என்ன, நெருப்பை விட்டு ஒருபோதும் புகை என்ன செய்யாது, நீங்காது. எனவே அந்த நெருப்பு புலப்படாவிட்டாலும், அந்த நெருப்பை விட்டு நீங்காமல் இருக்கின்ற, தர்க்க பரிபாஷையை சொல்வதென்றால், அந்த நெருப்போடு அவினாபாவமாய் இருக்கின்ற அந்த புகை புலப்பட்டு தெரிவதனாலே, அந்த புகையை காரணமாக வைத்து அங்கே நெருப்பு உள்ளது என்று ஒருவன் துணிகின்றான். இந்த அவினாபாவமாக இருந்து, அதாவது விட்டு நீங்காமல் இருந்து தெரிகின்ற பொருள் இருக்கின்றதே, அந்த பொருளுக்கு ஏது என்று பெயர். வடமொழியிலே ஹேது என்று சொல்வார்கள். அந்த ஹே என்ற ஒலி தமிழிலே கிடையாது. ஆகையினாலே அந்த ஹேது என்பதனை ஏது என்று சொல்வார்கள். ஏது முதல்ல சொன்னது? மேற்கோள். இந்த மலை நெருப்பு உடையது என்பது மேற்கோள். மேற்கோள் என்பது என்ன? தான் மேற்கொண்ட கொள்கை. அவன் மேற்கொண்ட கொள்கை, இந்த மலையில புகை இருக்கு, இந்த மலையில நெருப்பு இருக்கிறது, அவன் மேற்கொண்ட கொள்கை. அப்போ அவன் கேட்கான், அதுக்கு என்ன காரணம்? எதை வச்சு சொல்றேன்? நெருப்பு நேரடியா புலப்படலையேங்க. இப்ப சொல்றான், புகை காணப்படுவதா? அப்போ அந்த புகைக்கும் நெருப்புக்கும் விட்டு நீங்காத தொடர்பு, அந்த அவினாபாவம் இருத்தல் வேண்டும். அதைத்தான் அடுத்தால சொல்றான், எங்கெங்கு நெருப்புண்டோ அங்கெல்லாம் புகை உண்டு, எங்கெங்கு புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு. இல்லையா, ஒன்னு இருந்து இன்னொன்னு இல்லாம இருக்காது, அதான் விட்டு நீங்க அவன் அவினாபாவம். ஆகவே அங்கு நெருப்பு காட்சி அளவிற்கு வராவிட்டாலும் அந்த நெருப்போடு விட்டு நீங்காத புகை காட்சி அளவிற்கு வருகின்றது. அந்த புகையைத்தான் ஏது என்று சொல்கின்றார்கள். அப்ப ஏது என்பது என்ன? மறைந்திருக்கும் பொருளோடு அவினாபாவமாக விட்டு நீங்காமல் இருக்கின்ற பொருளே ஏது என்று சொல்லப்படும். அந்த ஏது அங்க காட்சிக்கு படணும். நெருப்பும் காட்சிக்கு தெரியல, புகையும் காட்சிக்கு தெரியலன்னா அப்புறம் நாம எப்படி சொல்ல முடியும் நெருப்பு இருக்கிறதுன்னு? நெருப்பு காட்சிக்கு படாவிட்டாலும் அதனோடு அவினாபாவமாக இருக்கின்ற புகை காட்சிக்கு படுகின்றது. எனவே அந்த புகையை ஏது என கொண்டு, அந்த ஏதுவை கொண்டு மறைந்திருக்கும் நெருப்பை நாம் நிலைநாட்டுகின்றோம். ஆகவே அவினா அனுமான அளவை என்பது என்ன என்றால், அவினாபாவமாகிய ஏதுவை கொண்டு மறைந்திருக்கும் பொருளை அறிதல். எளிதாக வரையறுக்க, விட்டு நீங்காத பொருளை கொண்டு மறைந்திருக்கும் பொருளை அறிகின்றோம். இல்லையா, மறைந்திருக்கின்ற பொருளை அதனோடு என்றும் விட்டு நீங்காத பொருளை கண்டு அறிந்து கொள்ளுதல் அனுமான அளவை எனப்படும். இது எளிதாக சொல்வது. கொஞ்சம் அந்த தர்க்க கடை சொற்கள் எல்லாம் சேர்த்து சொன்னா, மறைந்திருக்கும் பொருளை அதனோடு அவினாபாவமாக இருக்கக்கூடிய ஏதுவை கொண்டு குனிதல் அனுமான அளவை எனப்படும். இதுதான் இந்த அளவைய, அனுமான அளவைய துணை கொண்டுதான் முதல் சூத்திரத்துல பதி உள்ளது அப்படின்னு நிலைநாட்டுறாங்க. இந்த அனுமான அளவைய துணை கொண்டுதான் இரண்டாம் சூத்திரத்துல பாசம் உள்ளது என்று நிலைநாட்டுகின்றார்கள். இதே அனுமான அளவையை துணை கொண்டுதான் மூன்றாம் சூத்திரத்தில் பசு உள்ளது என்று நிலைநாட்டுகின்றார்கள். அப்புறம் தான் அந்த பொருள் இயல்புகள் எல்லாம் சொல்வது, பதி இயல்பு, பாச இயல்பு, பசு இயல்பு எல்லாம் அப்புறம். அது நான்கு அஞ்சு ஆறாம் சூத்திரங்கள் அதான் அது இயல்பு சொல்வதனால இலக்கண இயல்னு பேர் வச்சாங்க. இலக்கணம்னால இயல்பு. ஏன்னா முப்பொருள்களின் இயல்பெல்லாம் படிப்பதற்கு முன்னாடி அந்த மூன்று பொருள்களும் நிச்சயமாக இருக்கின்றன என்ற தெளிவு மாணாக்கனுக்கு வர வேண்டும். அந்த இயல்புகளை படிச்சுட்டு இருக்கும் போதே என்னென்ன நம்ம எதை பத்தி இல்லாமோ படிக்கம, இதை ஒன்றையும் நம்ம பார்த்ததில்லை. பதிங்காங்க, பசுங்காங்க, பாசங்காங்க, ஒன்றையும் நம்ம பார்த்ததில்லை. ஆனா இந்த பொருள்கள் எல்லாம் இருப்பதா நினைச்சுக்கிட்டு இதுக்கு அப்படி இயல்பு இப்படி இயல்புன்னு படிக்கும். உண்மையில இந்த பொருள்கள் இருக்கத்தான் செய்கின்றனவா, இல்லது இப்படி எல்லாம் கிடையாதா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வந்துட்டு வைங்க, மேற்கொண்டு படிப்புல ஊக்கம் சுத்தமா இது போயிரும், ஊக்கமே இல்லாம போயிரும். ஆகையினாலே முதல்ல அந்த முப்பொருள்களும் உள்ளன என்று நிலைநாட்டுகின்றார்கள். அதைத்தான் பொருள் நிச்சயம் செய்தல், வடமொழியில வஸ்து நிச்சயம் என்பார்கள். வஸ்து என்பது பொருள், பொருள் உள்ளது என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுதல். அதுக்கு இந்த அனுமான அளவே ரொம்ப முக்கியம். மறைந்திருக்கும் பொருளை அதனோடு விட்டு நீங்காத பொருளை கண்டு அறிந்து கொள்ளுதல் அனுமான அளவை. அப்புறம் ஆகம அளவை என்றால் என்ன என்றால், உண்மையே கூறுகின்ற பரம்பொருள் ஒன்று உள்ளது, அந்த பரம்பொருளிடமிருந்து பொய்யே வராது. அதுபோல் அந்த பரம்பொருளுடைய அருளை பூரணமாக பெற்ற ஞானிகள் இருக்கின்றார்களே, அந்த ஞானிகள் வாக்கிலும் பொய்யே கலந்திருக்காது, அவர்கள் உண்மையே கூறுவார்கள். ஆகவே பரம்பொருளும் அந்த பரம்பொருளின் அருளை முழுமையாக பெற்ற ஞானிகளும் அவர்கள் சாஸ்திரங்களிலே சொல்லி வைத்திருப்பதனாலே, அந்த சாஸ்திரங்கள் கூறுவதனாலே அந்த கருத்து உண்மையானவை என்று இந்த முறைப்படி ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் ஆகம அளவை. இல்லையா, இதைத்தான் ஆகம அளவைன்னு வைத்தாங்க. உரை அளவைன்னு தமிழ்ல சொல்வார். ஆகம பிரமாணம் அளவைக்கு வந்து வடமொழியில பிரமாணம் என்று பெயர். அதான் அனுமான அளவை, அனுமான பிரமாணம் கொண்டு முப்பொருள்கள் உண்மையும் நிலைநாட்டுவதனாலதான் முதல் மூணு சூத்திரத்துக்கும் பிரமாண இயல் என்று பெயர் வைத்தார்கள். ஏன்னா அனுமான பிரமாணத்தின் துணை கொண்டு, அனுமான அளவையின் துணை கொண்டு பதி, பாசம், பசு மூன்றையும் உள்ளன என்று அந்த மூன்று சூத்திரங்கள் நிலைநாட்டுகின்றன. எனவே முதல் மூன்று சூத்திரங்களை பிரமாண இயல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வைத்தார்கள். அடுத்த மூன்று சூத்திரங்களும் இயல்புகளை கூறுவதனால் இலக்கண இயல் வைத்தார்கள். இருக்கட்டும், இப்போ காட்சினா காட்சி அளவைனா என்ன, அனுமான அளவைனா என்ன, ஆகம அளவைனா என்னன்னு பார்த்துட்டோம். இதுல வந்து இந்த மூன்று அளவுகளிலும் ஒரு நான்கு சம்பவங்கள் நிகழ்கின்றன. இங்க காட்சி அளவை மூலமா அறிஞ்சாலும் சரி, அனுமான அளவை மூலமா அறிஞ்சாலும் சரி, ஆகம அளவை மூலமா அறிஞ்சாலும் சரி, சந்தேகம் என்று ஒன்று தோன்றாமல் அறிவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சந்தேகமே ஒருவனுக்கு ஏற்படாமல் உடனே உடனே அவன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டுதான்னா அது உண்மையிலே அது ரொம்ப அரிது. பெரும் பாக்கியம் பெரும் பேரு அவனுக்கு, அதெல்லாம் ரொம்ப அரிது. ஆகவே சந்தேகங்கள் தோன்றுவது இயற்கை. காட்சி காணும் போதே நம்ம காணுவது இதுதானா அல்லது அதுதானா என்ற ஐயங்கள் எல்லாம் ஏற்படுவது இயற்கை தான் இல்லையா. ஆகவே அந்த நான்கு நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. முதல்ல என்னன்னா ஒரு பொது வகையான அறிவு நிகழ்கின்றது. அதாவது நாம காண்பது இதுதான் அப்படின்னு திட்டவட்டமா தெரியாம எதையோ ஒன்றை காண்கின்றோம் அப்படிங்கிற உணர்வு. இந்த காட்சியை நிருவிகற்பம் என்பார்கள். இது காட்சியில மட்டுமில்ல, அனுமானத்திலையும் நிகழலாம், ஆகமத்திலையும் நிகழலாம். ஆகமும் ஒரு சாத்திரத்தை படிக்கிறோம், இது ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருகின்றது என்று நாம் அறிகிறோம். என்ன கருத்துன்னு திட்டவட்டமா தெரியல. அப்போ அப்படி பொதுமையாக அறிகின்றோமே அதைத்தான் நிருவிகற்பம் என்றார்கள். நிருவிகற்பம், விகற்பம்னா என்ன? வேற்றுமை. இது இன்னதுதான், இது இன்னது இல்லை அப்படின்னு வேற்றுமைப்படுத்தி திட்டவட்டமாக அறிந்தால் அது விகற்பம். அப்படி விகற்பம் செய்யாமல் ஏதோ ஒன்றுன்னு பொதுவாக அறிந்தால் நிருவிகற்பம். தொலைவில் ஒரு ஆள் வாழ யாரோ ஒருவர்னு தெரியுது, யாருன்னு தெரியல, அப்போ அது நிருவிகற்ப காட்சி. இன்னார்தான், இவர் தான், அவரை பத்தி சகல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சகல விஷயங்களும் நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது, யாருன்னு தெளிவா அறிஞ்சிருக்கோம். அப்போ அது சவிகற்ப காட்சி. விகற்பத்தோடு கூடியது சவிகற்பம். ஈக்கையில சொல்றாங்க இல்லையா, பீஜத்தோடு சேர்த்து மந்திரத்தை உபதேசம் செய்தால் சபீஜம், பீஜம் இன்றி மந்திரத்தை உபதேசித்தால் நிர்பீஜம். அதான் ஆங்கிலத்துல வித் வித் அவுட் சொல்வார்கள். அந்த மாதிரிதான் சபீஜம் பீஜத்தோடு கூடியது, நிர்பீஜம் பீஜம் அற்றது. அந்த மாதிரிதான் இங்க நிர்விகற்பம் சவிகற்பம். விகற்பத்தோடு கூடியது சவிகற்பம், விகற்பம் இல்லாதது நிர்விகற்பம். நிருவிகற்பம் பொதுவா அறிவது, ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு ஓசை, அது தூங்கிக்கிட்டு இருந்தா நல்லா தெரியும், ஏதோ ஒரு ஓசை கேக்கு அப்படின்னு முடிப்போம். அப்புறம் தான் நம்மள இன்னார் கூட்டாங்க கூட்டிருக்காங்கன்னு அறிவோம். ஆகவே இந்த நிருவிகற்பம் முதல்ல நிகழுது ஏதோ ஒன்றுன்னு, அதுக்கப்புறம் பாருங்க சந்தேகம் தான் நிகழும். ஏதோ ஒன்றுன்னு அறிதான், அப்புறம் சந்தேகம் இது இதுவா அதுவா சந்தேகம். இந்த சந்தேகம் வந்து ஒரு தவறான முடிவிலும் போய் தள்ளிவிடலாம். அப்படி தவறான முடிவு ஒன்றை எடுத்துட்டான்னு வைங்க, அது வந்து விபரீதம், திரிபுன்னு சொல்வார்கள், திரிபு. ஆகவே முதல்ல நிர்விகற்பம் பொதுமையான அறிவு, அப்புறம் அதுல சந்தேகம் வருது அது ஐயம், அதுல தவறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அதை திரிபு என்பார்கள். அப்புறம் அந்த திரிபுல இருந்தெல்லாம் நீங்கி இது இன்னதுதான் அப்படின்னு சரியா திட்டவட்டமா அறிகிறான்னா அதுதான் சவிகற்பம். ஆகவே எந்த ஒன்று எந்த ஒரு அளவையிலும், அது காட்சியாகட்டும் அனுமானமாகட்டும் அல்லது ஆகமமாகட்டும், எந்த ஒரு அளவையிலும் இந்த நான்கும் நிகழ்கின்றன. எந்த நான்கும்? நிர்விகற்பம், ஐயம், திரிபு, சவிகற்பம். ஐயத்தை வடமொழியில் சந்தேகம்னு சொல்வார்கள். இப்ப ஆங்கிலத்தில் எல்லாரும் டவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பையன் என்ன சொல்றான், சார் ஒரு டவுட் அப்படிங்கான். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பாடம் புரியல நடத்தினேன். அது பேரு டவுட் இல்லை. டவுட் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னா, சந்தேகம் வந்திருக்குன்னா, அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சும் கொஞ்சம் புரியாமலும் இருக்கணும். அப்பந்தான் அவன் சந்தேகத்தோட கழிவு. இது சொன்னீங்களே இது எனக்கு விளங்குது, ஆனா அப்ப அப்படி சொன்னீங்களே, அப்ப இது எப்படி சரியாகும்? அப்படி கேட்டதுதான் சந்தேகம் ஒழிய எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா, ஒண்ணுமே புரியல நீங்க எல்லாத்தையும் திருப்பி சொல்லுங்கன்னா அது சந்தேகம் இல்லை, அது அறியாமையினுடைய விளைவு. ஆகவே சந்தேகம்னா இது இதுவா அதுவா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அப்படி ஒரு நிலையில வரும். ஒரு மங்கிய வெளிச்சத்துல ஒருவன் ஒரு பொருளை பார்க்கலாம்னு வச்சுக்கணும், ஏதோ ஒண்ணு நம்ம முன்னாள் நிக்கி ராத்திரி போய்கிட்டு இருக்கோம், கரண்ட் கட் ஆயிட்டுது, அப்ப சரியா வெளிச்சம் நமக்கு போதவில்லை. அந்த சமயத்துல நம்ம பார்க்கின்றோம், எதிரே ஒரு பொருள் இருப்பதாக உணர்கின்றோம், ஏதோ ஒரு பொருள் தான் உணரும். அப்ப அது நிர்விகற்பமா அறிதும். அப்புறம் அது ஆள் மாதிரியும் தெரியுது, அல்லது அது ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் மாதிரியும் தெரியுது, அது ஆளா அல்லது மின்கம்பமா, அப்படி ஒரு சந்தேகம். அதான் அதான் ஐயம் என்பது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம அன்றாட அனுபவத்தை தான் சொல்றாங்க, இது ஆளா அல்லது மின்கம்பமா ஐயம். அந்த நேரத்தில் அது மின்கம்பம் தான் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, அது மின்கம்பம் தான் அவன் பார்த்துருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அவன் அதை ஆள் ஒரு ஆள் நிற்கான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அது தவறான முடிவு, அதுதான் தெரிவு. அப்ப சவிகற்பம்னா என்னன்னா, அப்படி தவறாக முடிவு எடுக்காமல் தெளிவாக அறிந்து வச்சிருக்கான். இது மின் கம்பம் தான், இது இவ்வளவு உயரத்தில் இருக்கின்றது, இது இன்ன நிறத்தில் இதுல பெயிண்ட் அடித்திருக்கின்றார்கள், இதுல இந்த நம்பரை எழுதியிருக்கின்றார்கள் என்று இப்படி அதை பற்றின சகல விஷயங்களையும் திட்டவட்டமா அறிஞ்சிட்டான்னா அதுதான் சவிகற்பம். ஆக இவ்வாறு இந்த நிர்விகற்பம், ஐயம், தெரிவு, சவிகற்பம் என்ற நான்கும் காட்சியிலும் நிகழும், அனுமானத்திலும் நிகழும், ஆகமத்திலே நிகழும். ஆகமத்தில நிகழ் படிஞ்சார்கள். இந்த சூத்திரம் வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கின்றது அப்படின்னு பொதுவா நினைக்கலாம். அப்போ அது நிர்விகற்பம். இன்ன கருத்து தான், இது பதிய பத்தி சொல்லுதா, பசுவை பத்தி சொல்லுதா, பாசத்தை பத்தி சொல்லுதா, பாசத்திலேயே ஆணவத்தை பத்தி சொல்லுதா, கண்மத்தை பத்தி சொல்லுதா, ஒன்றும் அதெல்லாம் பகுத்து அறியல. ஏதோ ஒரு சித்தாந்த கருத்தை இந்த சூத்திரம் சொல்கின்றது அப்படின்னு பொதுவா அறிதான் பாருங்க, அது நிர்விகற்பம். அப்போ அதுல உனக்கு ஒரு சந்தேகம் வருது, இது பாசத்தை பற்றி தான் சொல்கின்றது அப்போலும் பாசத்துல, இது ஆணவத்தை பற்றி சொல்லுதா, கண்மத்தை பற்றி சொல்லுதா, அப்படி ஒரு சந்தேகம் வருது. அது ஐயம், அது ஆணவத்து மனத்தை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம் வச்சுக்கொடு, நான்காம் சூத்திரம் ஆணவ மனத்தை பற்றி சொல்லுது. அவன் அதை சரியா புரிஞ்சுக்கிறாம இது கண்ம மனத்தை சொல்வது அப்படின்னு தவறா முடிவு பண்ணிட்டான்னா அது தெரிவு. அப்படி இல்லாம இது ஆணவ மனத்தை பற்றி தான் சொல்கிறது, அந்த ஆணவ மனத்தை சகசமலம் என்று சொல்கின்றது, அது அறியாமையை செய்வது சொல்கின்றது, அது ஒன்றையும் காட்டாது தன்னையும் காட்டாது என்றெல்லாம் இப்படி விளக்கமா அறிஞ்சுக்கிட்டான்னா அவன் தான் சவிகற்பம். ஆக எல்லாத்தையும் அது காட்சி அளவையாகட்டும் இப்படி ஆகமளவையாகட்டும் இந்த நான்கு நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ளன, கண்டிப்பா நாலு நிகழும். இதெல்லாம் நிர்விகற்பம், ஐயம், தெரிவு, சவிகற்பம். அதான் அவன் என்ன நம்ம பார்த்துட்டோம், இப்ப நம்ம உதாரணம் வச்சு பார்த்துட்டோம். இதைத்தான் அந்த மூன்றாவது பாட சொல்கின்றது. ஐயா நிர்விகற்பம்னா என்ன, சந்தேகம்னா என்ன, அப்புறம் தெரிவுனா என்ன, சவிகற்பம்னா என்ன, அதைத்தான் சொல்லு. முதல்ல ஐயத்தை சொல்கின்றது இந்த பாடல். ஐயம்னா என்ன, கண்ட பொருளை இரட்டுறவே கருதல் ஐயம். ஒரு பொருளை காண்கின்றோம், அதை இரட்டுற காண்கின்றோம். இரட்டுறனா என்ன, இது இந்த பொருளா அந்த பொருளா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல காண்கின்றோம். இது வந்து ரூபா நோட்டா அல்லது ரூபா நோட்டு மாதிரி இருக்கின்ற ஒரு வெறுந்தாளா, ஒரு சந்தேகத்துல பார்க்கின்றோம், அதுதான் ஐயம்னு சொன்னார்கள். சிறியவே கொண்டல் தெரிவான், தெரிவுன்னு ஆசிரியர் எளிதா சொல்லிட்டார், அந்த பெயரையே பயன்படுத்தி சொல்லிட்டார். நீங்க தெரிவாக தெரிவாக கொண்டீர்கள் என்றால் அது தெரிவு. தெரியப்படுதல்னா என்ன, ஒன்றை இன்னொன்றாக கருதுதல். அப்ப ரெண்டு பொருளுக்கும் ஒரு ஒப்புமை இருக்கணும். இப்ப ஒரு மின் கம்பனிக்கு ஒரு மனுஷனு நிக்கா மங்கிய வெளிச்சத்துல ரெண்டும் ஒன்று பார்த்தா தெரியும், ரெண்டுக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. கீழே கிடக்கிற கயிறை போய் ஒரு மனுஷன் நினைக்க மாட்டான், ஒரு சின்ன கயிறு கிடக்கும் அதை போய் யாராவது மனுஷன் நினைப்பான நினைக்க மாட்டான், அதை வேற ஒரு பிராணியா தான் நினைச்சு சந்தேகப்படுவான். ஏன்னா அதுதான் அத மாதிரி இருக்கும். எனவே ஒன்றை அதனை